ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿರಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯ ವರಿಹೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ರಾಮಾನುಜದಯಾಪಾತ್ರಂ ಜ್ಞಾನವೈರಾಗ್ಯಭೂಷಣಂ ಶ್ರೀಮತ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ ಶಿರೊಂಡ್ರೂಪುಲ್ ತಿರುಭೇಂಕಡಮುಡಯಾನ್ ಪಾರೊಂಡ್ರಚ್ಚೊನ್ನ ಪಳಮೊಳಿಹುಳ್ ஊருன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு சுருதி நினைவு இவை அறியும் துணிவுடையார் தூமொழிகள் பருதிமதி ஆசிரிய பாசுரம் சேர்த்து அருக்கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்து அத்திகிரி பருதிமதி நயனமுடை பரமநடி பணிந்தேனே. இது இன்னைக்கு பாசுரம். நேற்றைக்கு எட்டாவது பாசுரம் பார்த்தோம். திண்மை குறையாமைக்கும் நிறைகைக்கும் தீவினையால் என்ற பாசுரத்தை அனுபவிச்சோம். அதுல சுவாமி தேசியன் என்ன சாதிச்சானா, பிரபத்தி அனுஷ்டித்த பிரபந்தன் இருக்கான அவனுக்கு அந்த பலன் பெறுவதில் உறுதியான எண்ணம் இருக்கணும் எப்போதும். இந்த திட விசுவாசம் வைராக்கியம்னு சொல்றமே, இந்த மோட்சத்துக்கோசம் நம்ம பிரவர்த்தி பண்ணிருக்கோம், பகவான் அதை எப்படி மருளுவார் அப்படின்ற உறுதியான எண்ணம், அன்ஷேக்கபிள் ஃபெய்த் இருக்க, அது எப்போதும் இருக்கணும். ஞானம் பக்தி இவையெல்லாம் மேல மேல வளர்த்துட்டே இருக்கணும். நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை படிக்கணும், நல்ல விஷயங்களை சொல்லணும். மனசுல இருக்கக்கூடிய இந்த தாழ்ச்சியான உணர்வு இருக்க அதை விடவே கூடாது. ஏன்னா அகிஞ்சன்யம் சொல்லச்ச நம்மளால எதுவுமே செய்ய முடியாதுன்னு பகவானுடைய திருவடிகளை போய் பிடிச்சுக்கிறோம். அதனால அந்த தாழ்ச்சி உணர்வை எப்போதும் மறக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களிடத்தும் இரக்கமாக இருக்கணும். ஏன்னா எல்லா பொருள்களும் பகவானுக்கு சரீரமாக இருக்கக்கூடியது. அதனால அதன் மேல கருணையோடு இருக்கணும். நமக்கு இந்த உடல் இருக்கும் வரை பதறாம இருக்கணும். நல்ல ஸ்ரீ வைஷ்ணவ முறைகளையே ஃபாலோ பண்ணி சந்தோஷமான ஞானத்துடன் அதிகமான சுகமோ அதிகமான துக்கமோ தன்னை இணைக்காதவாறு, அதாவது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இது மாதிரி ஆயிடுத்துன்னு வருந்தவும் கூடாது. பகவான் ரிஷிகள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய கூடியதான ஸ்ரீசுக்திகள் இருக்க, அதெல்லாம் எப்போதும் மனசுல நினைச்சுக்கணும். பகவானுடைய திருவடிகளையே எப்போதும் பற்றி இருக்கணும் அப்படின்னு போன பாசுரத்தில் சாதிச்சார். இன்னைக்கு ஒன்பதாவது பாசுரம். அதுல வந்து முதல்ல வாக்கியங்களுக்கு அர்த்தங்கள் என்னத்தை பார்த்துட்டு பின்னாடி சுவாமி தேசிகனுடைய அனுபவத்தை நம்மளும் ரசிக்கலாம். சுருதி நினைவு. சுருதி அப்படின்னா ஸ்ருதி, வேதத்தை சொல்லக்கூடியது. தமிழ்ல சுருதி அப்படின்னு எழுதியிருக்கார். நினைவு அப்படின்னா ஸ்மிருதி, அதாவது மனசுல வச்சுட்டு ஞாபகத்துல திருப்பி சொல்லக்கூடியது, அது பேர் ஸ்மிருதி நினைவுன்னு அர்த்தம். இவை அறியும் ஆகியவளை நல்லா அறிஞ்சின்றிருக்காள். யார் அறிஞ்சின்றிருக்கான்னு கேட்டா, துணி உடையார் மன உறுதி கொண்ட ஆழ்வார்கள் இருக்காள, அவர்கள் தான் இதெல்லாம் நல்லா அறிஞ்சின்றவா. தூமொழிகள், அப்படிப்பட்ட ஆழ்வார்களுடைய பரிசுத்தமான திவ்ய பிரபந்தங்களுடன் பரிதிமதி ஆசிரியர். பரிதினா சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய, மதினா அறிவுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பாசுரம் சேர்த்து அருக்கணங்கள், அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகளையும் சேர்ந்து அடைக்கலமாக தஞ்சமாக பற்றி, அதாவது வேதங்கள் ஸ்மிருதிகள் ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்கள் மீதி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் இவைகளையெல்லாம் தஞ்சமாக பற்றி வேதாந்த உட்பொருள்கள் அப்படிங்கறதன் அருக்கணங்கள். கருதி அப்படின்னா நல்லா கத்துண்டு ஒரு தெளிவாளால், சிறந்ததான தத்துவ ஞானம்னு இருக்க அப்படிப்பட்ட வாழ், வாழ்னா சுவர்டு, அதை வச்சு சொல்ற கலக்கமறுத்து நம்ம மனசுல இருக்கக்கூடிய அஜானத்தை எல்லாம் விளக்கணும். இந்த வாழால போட்டு வெட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அத்திகிரி, ஹஸ்திகிரியில் எழுந்தெழுக்கக்கூடியதான எம்பெருமான் பரிதிமதி நயனமுடை. சூரியனும் சந்திரனும், பரிதீன சூரியன் மதீன சந்திரன், நயனமுடை இந்த ரெண்டையும் கண்களாக உடையதான பரமன், ஒப்பற்ற பேரொருளாளன் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமான் இருக்கார, அஸ்திகிரியில் எழுந்திருக்கக்கூடிய பகவான். அவருடைய அடிபணிந்தேனே, அவருடைய திருவடிகளை நான் அடைக்கலமாக அடைந்தேன் அப்படின்னு இதுக்கு பதவுரை. மேல தேசிகனுடைய அனுபவத்தை ஒன்னா பார்க்கலாம். சுருதி நினைவி இவை அறியும் துணிவுடையார் தூமொழிகள். ரொம்ப அற்புதமான வாக்கியம் இது. வேதத்துக்கு பெயர் ஸ்ருதி அப்படின்னு பெயர். ஆம்நாயம், அபௌருஷயம், நிகமம், மறை, சப்தம் அப்படின்னு பலவிதமான பெயர்கள் இருக்கு. ஸ்ருதி அப்படின்னா காதால கேட்கக்கூடியதுக்கு பேர் ஸ்ருதி என்று பெயர். காதால கேட்டு பரம்பரை பரம்பரையாக ஓதி வருவதால் இதற்கு ஸ்ருதி என்று பெயர். வேதங்கள்லாம் ரொம்ப அனாதியானது, அதாவது அதுக்கு தோற்றம் மறைவு என்பதே கிடையாது. அது ஒரு புருஷனால எழுதப்பட்டது அல்ல, அதனால்தான் அபௌருஷயம் அப்படின்னும். ஏன்னா மீதியெல்லாம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்கள் எழுதியிருக்கார், அது மாதிரி மகாபாரதம் வியாசர் எழுதியிருக்கார், அது மாதிரி எழுதுறதுக்கு ஒரு ஆத்தர் இருக்கு. இது அனானிமஸ்னு சொல்லும்படியாக அதுக்கு தோற்றம் மறைவில்லாமல் ஒரு புருஷனால் எழுதப்படாமல் இருக்கிறதுனால அப்படி உயர்ந்ததாக இருக்கக்கூடியதுக்கு பெயர் வேதங்கள், ஸ்ருதி என்று பெயர். அப்படிப்பட்ட அந்த வேதங்கள் தான் நமக்கு உயர்ந்த பிரமாணங்கள். பிரமாணம்னு சொன்னா அத்தாரிட்டி ரூல் புக்னு அர்த்தம். அந்த வேதங்கள் தான் நமக்கு வாழ்க்கை நெறிமுறைகளை காண்பிக்கக்கூடியதான ரூல் புக். அது எல்லா ரூல்ஸும் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அந்த வேதங்கள் இருக்க ரொம்ப கஷ்டமானது. வேதத்துக்கு பொருள் சொல்வதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பல இடங்களை மேலேந்த வரையா பார்த்தா ஒன்னு தோணும், தட் இஸ் அந்த சர்பேஸ் லெவல் இட் கிவ்ஸ் ஒன் மீனிங். உள்ள ஊறி பார்க்கும் போது வேற மீனிங் கிடைக்கும். வேதத்தை அடிப்படையாக கொண்ட மதங்களுக்கு பேர் வைதிக மதங்கள்னு பேர். வேதத்தை எக்ஸ்பிளைன் பண்ணச்ச அவபா சம்பிரதாயத்துக்கு தகுந்தவாறு மாத்தி சொல்றா. அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என மூணுமே வேதத்தை கொண்டுதான் ஜீவிக்கிறது. தவிர வேதத்துல உள்ள சமஸ்கிருத பதங்கள் இருக்க அந்த பதங்கள், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப பழக்க வழக்கத்தில் இல்லை. அதனால அதுக்கு பொருள் சொல்லணும்னு பார்த்தா வேர்ட்ஸே காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதுக்கு மேல இன்டர்பிரேஷன் இருக்கு, அதை விட காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதனால அது உண்மையான பொருள் என்னங்கறத நிர்தாரணம் பண்ண முடியாமல் இருக்கு. சில இடங்கள வேர்ட்ஸ் எல்லாம் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், அது வர இடத்தை வச்சுட்டுதான் பொருள் சொல்லணும். தமிழ்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அடி அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ஒரு வேர்ட். இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தா எட்டு விதமான மீனிங் சொல்லலாம் இந்த அடிக்கு. அடினா உதைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு, அடினா திருவடின்னு இருக்கு, அடினா வரி அதாவது லைன்ஸ், ரெண்டு அடி, நாலு அடி, நாலடியார் அப்படின்னு தான் இருக்க. அதனால வரியை சொல்லக்கூடியது. அடி என்றால் கீழே ஒரு பேர். அடி என்றால் ஒரு மெஷர்மெண்ட், அதாவது 1 foot 12 inches சொல்றமே ஒரு அடி அப்படின்ற மாதிரி இருக்கு. இத மாதிரி பலவிதமான பொருள் இருக்கு அடின்ற ஒரே வேர்டு. அது வரக்கூடிய இடத்தை வச்சுதான் கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், எந்த இடத்துல என்ன மீனிங் அதை இன்டர்பிரேட் பண்ணணும். அது மாதிரி சமஸ்கிருதத்திலும் அதே மாதிரி இருக்கு. ரொம்ப காமனா இருக்க பதம் சமஸ்கிருதத்தில் பார்த்தனா வேதத்துல சுழச்ச அகம் அப்படின்னு வருது. அகம்னா என்ன அர்த்தம்? அகம்னா சரீரத்தை சொல்லறதா, இல்ல ஆத்மாவை சொல்லறதா, இல்ல ரெண்டையும் சேர்த்து சொல்லறதா? ஒருத்தன் வந்து சொல்றான், நான் நியூயார்க் போனேன் அப்படின்னா, நான் நியூயார்க் போனேன் அப்படின்னா நான் எதை சொல்லறது? உடம்பு, ஆத்மா ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுறது. ஏன்னா உடம்பு போறது ஆத்மா இங்க இருக்குன்னு கிடையாது. நான் நியூயார்க் போனேன்னு சொன்னா உடம்பும் ஆத்மாவும் சேர்ந்து சொல்லுறது. நான் 6 feet 160 pounds அப்படின்னு சொன்னா அது உடம்ப சொல்லுறது. ஆத்மா தான் அணுபரிமாணமானது, அதனால அது ஆத்மாவை சொல்லாது, உடம்பத்தான் இது சொல்லுறது. இன்னொரு இடத்துல என் தலை வலிக்கிறது அப்படின்னு ஒருத்தன் சொன்னா என்ன அர்த்தம்? ஆத்மாவை சொல்லுறது. என் உடம்பு, என் வீடு, என் பிள்ளை, என் மனைவி, அத மாதிரி என்னுடைய தலை அப்படின்னா உள்ள இருக்க ஆத்மா, அதை வச்சிருந்து வெளியில இருக்கக்கூடியதான சரீரத்தை சொல்லுறது. அதனால அகம்ன்ற பதம் இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி மூணு மீனிங் தருது. ஒரு இடத்துல ஆத்மாவை சொல்லுறது, ஒரு இடத்துல உடம்ப சொல்லுறது, ஒரு இடத்துல ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுறது. அதனால சரியான பொருள் சொல்லுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இத மாதிரி எல்லா லாங்குவேஜிலும் எல்லா போயிட்ரிலயுமே அது மாதிரிதான் இருக்கு. இங்க ஏன் அவசியம்னு கேட்டனா, நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம், தத்துவத்தை சொல்றோம், அதாவது அடிப்படை ஃபண்டமெண்டல்ஸ் பத்தி சொல்லும் போது கரெக்டான மீனிங் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் சரியா இருந்தாதான் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பில்டிங் இருக்க அதெல்லாம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடியது. பவுண்டேஷன்ங்கிறது சரியா இருக்கணும். அதனால என்ன மீனிங்கிறது கரெக்டா இந்த இடத்துல வேதத்தினுடைய அடிப்படையை சொன்னா தான் மேலே சொல்லக்கூடியதான பொருள்கள்லாம் சரியாக இருக்கும், மேலே கட்டக்கூடியதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் 10 திருவாய் மொழியில. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா, என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கல்வா அப்படிங்கிறார். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா அப்படிங்கிறார். அது யார சொல்றது? பொருளை சரியா சொல்லணும். முனியே அப்படின்னால் மனநம் பண்ணக்கூடியவன், சிருஷ்டிக்காக சங்கல்பம் செய்யக்கூடியவன், சிந்தை செய்பவன் அர்த்தம். அதற்காக பிரம்மாவை படைச்சு அவனுக்குள் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவனே, அழிக்கும் தொழிலுக்காக ருத்ரனை ஏற்படுத்தி அவனுக்கு அந்தராத்மாக இருப்பவனே, இப்படி பொருளை நல்லா அறிஞ்சு சொல்லணும். அதாவது அர்த்தத்தை சரியா சொல்லணும். மேலோட பார்த்தன நம்மாழ்வார் வந்து எங்க பிரம்மா சிவன் இவரெல்லாம் ஸ்தோத்திரம் செய்தான்னு தோணும். அதனால பொருளை கரெக்டா சொல்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா. எதற்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் சொல்றேன்னா, ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள். வேதங்களுக்கு சரியான பொருள் சொல்வது என்பது சாதாரண ஜனங்களால முடியாது. காமன் பீப்புள் கேனாட் ஈஸிலி இன்டர்பிரட் தி வேதாஸ். அதனால பெரிய வித்வான்கள், பண்டிதர்கள், மகான்கள் அப்படின்னு இருக்காள, அவளுக்கு தெரியும் இந்த வேதத்தை இன்டர்பிரட் பண்றது எவ்வளவு கஷ்டம். பின்னாடி வர போறவாள் எப்படி கண்ணா பின்னா மீனிங் ஏதாவது சொல்ல போறாளுங்கிறதுக்கோசரம் அவ அதெல்லாம் எழுதி வச்ச. அதனால்தான் பராசரர், கபிலர், மனு இவெல்லாம் ஸ்மிருதி அப்படின்னு எழுதி வச்சா. வேதத்தினுடைய பொருள்களை எடுத்து சொல்லக்கூடியது இந்த ஸ்மிருதி. இந்த ரிஷிகள் வேதங்களுடைய அர்த்தத்தை உள்ளபடியே அறிந்தவர்கள். அது என்ன இருக்குங்கிறத சரியா தெரிஞ்சிட்டவா. பகவானுடைய திருவருளால அவளுக்கு அந்த ஞானம் இருந்தது. அதனால தனக்கு தெரிஞ்சதை எல்லாருக்கும் சொல்றதுக்கு பயப்படுறதில்ல, துணிச்சலுடன் சொன்னா. இந்த கட்ஸ் அப்படின்னு சொல்றவன் அத மாதிரி அதோட சொன்னா. தனக்கே சரியா தெரியலன்னா கான்பிடன்ஸோட பின்னாடி இன்னொருத்தருக்கு எப்படி சொல்ல முடியும்? அதனால அவளுக்கு நல்லா தெரிஞ்சது. அத ரொம்ப அழகா எல்லாருக்கும் சொல்லும்படியாக, எல்லாரும் படிக்கும்படியாக, எல்லாரும் அனுபவிக்கும்படியாக எழுதி வச்சா. இப்படி வேதங்கள், வேதங்களை விளக்க வந்த ஸ்மிருதிகள், இவற்றையெல்லாம் நன்கு உணர்ந்து பயமில்லாமல் சொன்ன ரிஷிகள், ஆச்சாரியர்களுடைய வாக்குகளை சுருதி நினைவு இவை அறியும் துணிவுடையார் தூமொழிகள் அப்படின்னா தேசிகர். இந்த இடத்துல சில வியாக்கியானங்கள்ல பார்க்கச்ச சுருதி நினைவு இவை அறியும் அப்படின்னு இருக்கு. சில இடத்துல வந்து சுருதி நினைவு இமை, இமைன்னு மகாரத்தை வச்சிருக்கா, அறியும் என்று இமைன்ற பதத்தை யூஸ் பண்ணிருக்கா. பாட வேதங்கள் தப்பு ஒண்ணும் இல்ல, எல்லாம் ஒரே மாதிரியான கருத்தை தான் சொல்றது. சில புஸ்தத்துல அப்படி இருக்கு, சில புஸ்தத்துல இப்படி இருக்கு. இவைனா ஆல் திஸ் திங்ஸ் அப்படின்னு ஆயிடுது. இமை அப்படின்னு சொன்னா இமைனா இமைக்கும் பொழுது, அட் எ பிளிங்க் ஆஃப் எ டைம் அப்படிங்கிறவன், கண்ணை மூடி தரக்கிறதுக்குள்ள அப்படிங்கிறவன், அது போல. அது வந்து இட்ஸ் எ யூனிட் ஆஃப் டைம், காலத்தை சொல்லக்கூடியது. இட்ஸ் எ ஃபிராக்ஷன் ஆஃப் எ செகண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரே க்ஷணத்துல இந்த வேதங்கள் ஸ்மிருதிகளினுடைய பொருள்களை புரிஞ்சு கொள்ளும் சக்தி வாய்ந்தவர்கள் இருக்காள, அதனால இந்த இமை அப்படின்னு சொல்லலாம். சில பேர் என்ன சொல்ற, இந்த இமைனா கண்ணு இருக்கு, கண்ணு உள்ள இருக்கு, வெளியிலிருந்து பாதுகாக்கக்கூடியது இமை, ஐலிட்னு இருக்கு, அதை வெளியில வந்து இட் இஸ் ப்ரொடெக்டிங். எப்படி உள்ளே இருக்கக்கூடிய கண்ணை வெளியே இருக்கக்கூடிய இமை பாதுகாக்குமோ, அது போல கண் எப்படி பாதுகாக்கிறோம் அது போல தி பர்பஸ் ஆஃப் தி ஐலிட் இஸ் டு ப்ரொடெக்ட் தி ஐ இன்சைட். சிமிலர்லி ஸ்ருதிஸ் ப்ரொடெக்ட் தி பியூர் மீனிங் ஆஃப் தி வேதாஸ். வேதத்தினுடைய மீனிங்க காப்பாற்றணுங்கிறதுக்காக ஸ்ருதிகள் மேல இருக்கக்கூடிய இமை மாதிரி காப்பாத்துறது அப்படின்னா. நன்கு கற்று உணர்ந்தவர்கள என்ன பண்ற, இந்த வேதங்களையும் ஸ்மிருதிகளையும் கண்களாக போற்றி இமை போல காக்கறா அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த ஸ்ருதிகளை நல்லா தெரிஞ்சிடவா அவ சொன்ன கருத்துக்களைத்தான் நாம் உபபிரமணம் அப்படின்னு சொல்றோம். ஸ்ருதி என்னும் வேதங்கள் தான் உயர்ந்த பிரமாணங்கள். அதை விளக்க வந்த ஸ்மிருதி, இதிகாச புராணங்கள் இவையெல்லாம் உபபிரமணங்கள் என்பது நம்முடைய சம்பிரதாயத்தில் வழக்கம். அதனால சுருதி நினைவு இவை அறியும் அப்படின்னா இமைன்னு இல்லாம இப்ப இவைன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு இன்னொரு விதமாகவும் பொருள் சொல்லலாம். சுருதி நினைவு இவை அறியும், வேதங்கள் ஸ்மிருதிகள் இவையெல்லாம் நன்கு அறிந்தவர்கள். யார் இதெல்லாம் நல்லா அறிஞ்சவா அப்படின்னு கேட்டனா ஆழ்வார்கள் தான். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு சொல்ற, வேதங்களினுடைய கருத்துக்களை அப்படியே தமிழாக்கி தந்தவர்கள் ஆழ்வார்கள். அவர்கள்லாம் துணிவுடன் அந்த வேதாந்தத்தின் பொருள்களை எல்லாம் தெள்ள தெளிவாக தேனினும் இனிய தமிழ நாலாயிர திவ்ய பிரபந்தமாக தந்து அருளினார். அதனால அவர்கள் துணிவுடையவர்கள். ஏற்கனவே சொன்னோம், வேதத்தினுடைய உண்மையான அர்த்தங்களை புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். எப்படி இந்த ஆழ்வார்கள் சில பேர் இருக்காள், அவளுக்கு சமஸ்கிருத வாசனையே இல்லை, பாடசாலை குருகுலமே போனது கிடையாது, வேதத்தை அத்தியனம் பண்ணதே கிடையாது. அப்படி இருக்கச்ச அந்த வேதத்தினுடைய சூக்ஷ்மத்தை எல்லாம் எப்படி பறக்க உபதேசித்தான் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் அப்படின்னு கேட்டா, அந்த ஆழ்வார்களெல்லாம் பகவானால் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அப்படின்னு சொன்ன மாதிரி, மயர்வு அற மதி நலம் பகவானால் அருளப்பட்டவர்கள். பகவானுடைய கடாட்சம் இருந்தது அவர்களுக்கு, பகவானுடைய சங்கல்பம் அவளுக்கு இருந்தது. அதனால துணி உடையார் அப்படின்னா ஆழ்வார்களை சொல்றது அப்படின்னு சொல்லலாம். ஆழ்வார்கள் மன உறுதி பெற்றவர்கள், வைராகிய சீலர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரிஷிகள்லாம் இருக்க, எத்தனையோ ஞானிகளாக ரிஷிகள் இருந்தாலும் அவளுக்கு சில சமயத்தில் கோப தாபங்கள்லாம் ஜாஸ்தி. ஆனா இந்த ஆழ்வார்கள் அப்படி இல்லை, கடலுக்கடியில மூழ்கி இருந்தாளாம். எந்த கடல்னு கேட்டா பகவத் பக்தின்னு சொல்லக்கூடிய ஆனந்தமான கடல் இருக்க, அது அடியில மூழ்கிந்தா அந்த இன்பத்தை அனுபவிச்சு அதுவே அவர்களுக்கு தெரியாமல் பெருக்கெடுத்து திவ்ய பிரபந்தன்ற வெள்ளமாக ஓடித்தான். அப்படிப்பட்டதான அருளை செயல் அப்படிங்கிறது. அதான் சுவாமி தேசிகனும் அதிகார சங்கரத்தின் ஆரம்பத்தில் சொல்லச்ச, செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய போதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கார். அதாவது வேதத்துல புலப்படாத, அதாவது வேதத்துல ரொம்ப ஆப்வியஸாக தெரியாம இருக்கக்கூடிய சூட்சம அர்த்தங்கள் இருக்க அது நிறைய இருக்கு. அதையெல்லாம் எப்படி நான் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னு கேட்டா, இந்த திவ்ய பிரபந்தங்களை படிச்சு அதன் மூலம் நான் தெரிஞ்சினேங்கிறார் சுவாமி தேசிகன். எம்பெருமானாரை பற்றி சொல்லக்கூடிய சரித்திரங்கள் இருக்கு, அதுல கூட இவற்றை கொண்டு எம்பெருமானார் அர்த்தம் சாதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா சீபாஷ்யம் அருளி செய்யும் போது கூட ஆழ்வார்களுடைய அருளி செயலை துணை கொண்டுதான் அந்த வேதங்களின் அர்த்தத்தை புரிஞ்சென்று வியாக்கியானம் சாதிப்பார் அப்படின்னு எம்பெருமானை பற்றிய சரித்திரங்கள் கூட சொல்லுறது. காசினியின் மணி அனைத்தும் காயாவண்ணன் கடைந்தெடுத்த கௌஸ்துபத்தின் சீர்மை கோவா, காசி முதலாகிய நன்னகரி எல்லாம் கார்மேனி அருளாளர் கச்சி கோவா, மாசில் மனம் தெளி முனிவர் வகுத்தது எல்லா மாலுகந்த ஆசிரியர் வார்த்தை கோவா, வாசியறிந்து இவை உரைத்தோம் வையத்துள்ளீர் வைப்பாக இவை கொண்டு மகிழ்வினீரே. ரொம்ப அழகாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். அமிர்த சுவாதினில பிரதான சதகம்னு பேரு. அதுக்கே தேசிகன் என்ன சொல்றானா, வஸ்துக்கள் இருக்க, பொருள்கள் இருக்க, அதனுடைய ஏற்ற தாழ்வுகள், அதனுடைய உயர்வு என்ன தாழ்வு என்னங்கிறத சொல்லிட்டே வர்றார். பூமியில எவ்வளவு விதமான ரத்தனங்கள் இருக்கு, இருந்தாலும் பகவானுடைய மார்பில் அணிந்திருக்கக்கூடியதான கௌஸ்துபம் இருக்க அது போல ஆகுமா? காசி போன்ற எவ்வளவு விதமான புண்ணிய க்ஷேத்திரங்கள் இருந்தாலும் கருணை மழை அப்படியே பொழியக்கூடியதான இந்த கச்சி நகர் இருக்க அதுக்கு நிகராகுமா? அது போல தூய்மையான மனத்துடன் மகரிஷிகள்லாம் வெளியிட்டார்களாம் எதனா வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் அப்படின்னு. அவையெல்லாம் எம்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமான மயர்வு அற மதிநலம் பெற்ற ஆழ்வார்களுடைய அருளை செயலுக்கு எங்கேயாவது சமமாகுமா அப்படிங்கிறார். அப்படி ஆழ்வார்களுடைய சீசுக்திகளுடைய உயர்த்தியை சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காவிக்கிறார். அப்படிப்பட்ட சுருதி நினைவு இவை அறியும் துணிவுடைய ஆழ்வார்கள் தூமொழிகள் அப்படிங்கலாம். அடுத்தது பரிதி மதி ஆசிரியர். பரிதினா சூரியன், மதினா சந்திரன். சூரியனை போலவும் சந்திரனை போலவும் பிரகாசிக்கும் ஆச்சாரியர்கள். சூரியனை போல பிரகாசிக்கும்னா சரியா பிரைட்டா இருக்கு அப்படிங்களா, சந்திரனை போல பிரகாசிக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரியனை போல பிரகாசிக்கிற ஆச்சாரிகள் தங்களுடைய சிஷ்யர்கள் இருக்கால அவர்களுக்கு சந்திரனை போல குளுமையாக இருப்பார்களாம். ஆச்சாரியர்களை நினைக்கச்சே அந்த சிஷ்யர்களுடைய மனசுல சந்தோஷம் அப்படியே பொங்கி வழியும் அப்படிங்கறது அந்த குளுமையை காட்டக்கூடியது சந்திரன் அப்படிங்கலாம். இன்னொரு விதமா பார்த்தா சந்திரனுக்கு சுயமான ஒளி கிடையாது, சூரியனுடைய ஒளி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி எல்லா பொருள்களையும் பிரகாசிக்க செய்யறது. அதுபோல ஆச்சாரியர்கள் என்ன பண்றார், சூரியன் போல உள்ள எம்பெருமானுடைய கருணையை அவனுடைய திருவருளை நம்ம மேல அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றாளாம். அதனால ஆச்சாரியர்கள் மூலமாக அந்த பகவானுடைய திருவருளை பகவானுடைய ஒளியை நம்ம எல்லாம் பெறாம அதற்கு ரிஃப்ளெக்ட் பண்ணறதுக்கு சந்திரன் மாதிரி இருக்கா அப்படின்னு இப்படிப்பட்ட உபகாரம் செய்யக்கூடியதுனால பரிதி மதி ஆசிரியர் அப்படின்னா. சரி, மதிங்கிறத சந்திரன்னு சொல்ல வேணாம், மதிங்கிறது இன்னொரு பொருள் இருக்கு தமிழ, அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப பரிதி மதி என்ன, சூரியனை போல பிரகாசிக்க கூடியதான அறிவு, சூரியனை போல பிரகாசிக்கக்கூடிய ஞானம், இவற்றை உடைய ஆச்சாரியர்கள் அப்படின்னு. இப்படி பல அர்த்தங்கள் சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தா சுவாமி தேசிகன் வந்து ரொம்ப அற்புதமா சாதிச்சிருக்காரு. வேதங்களுக்கு பலவிதமான மீனிங் இருக்கு, அதை சரியான மீனிங் சொல்லணும் அப்படின்னார். அதை இன்டர்பிரட் பண்ணதை சரியா பண்ணணும் சொல்லச்சேயே பலவிதமான பொருள் தரும்படியான பேர்ட்ஸ் வச்சு காண்பிச்சிருக்காரு இந்த பாசுரத்துல. அதான் இந்த தேசிகனுடைய சாதுரியம்ங்கிறது நம்மால நினைச்சு கூட பார்க்க முடியாது. பாசுரம் சேர்த்து எம்பெருமானார் அருளிய ஸ்ரீபாஷ்யத்தோட நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியமான பகவத் பாஷ்யமும் சேர்த்து அப்படின்னு சொல்லலாம். பாசுரம் சேர்த்து அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும், ஸ்ரீபாஷ்யமும் திருவாய்மொழிக்கு வியாக்கியமான பகவத் பாஷ்யமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னா, சக்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்தார் போல அப்படிங்கிற. ஏற்கனவே அது சக்கரை பந்தலா இருக்கான், அதுல தேனை பொழிஞ்சா எப்படி இருக்கும், அத போல ஸ்ருதி ஸ்மிருதி இவற்றுடன் சேர்த்து ஆச்சாரிகள் சீசுக்திகள் சேர்ந்தால் பல மடங்காக நீக்கக்கூடியது. அதனால பாசுரம் சேர்த்து அப்படின்னார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல அருக்கணங்கள் கருதி, அருக்கணங்கள்னா ஜீவாத்ம சமூகம், ஜீவாத்ம கூட்டங்கள் அப்படின்னு சொல்ற ஆத்மாக்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து வெளியே உருவமே இல்ல சரீரமே இல்லக்கூடியதான இந்த ஆத்மாக்கள் குரூப் இருக்க, தி குரூப் ஆஃப் ஆத்மாஸ் ஆர் தி கிளஸ்டர் ஆஃப் ஆத்மாஸ் வித்தவுட் எனி பிசிக்கல் பாடி அட்டாச் டு தம் அப்படிங்கறது அருக்கணங்கள். கருதினா நினைச்சு, எதை நினைச்சு பகவான் பண்றான், இந்த ஆத்மாக்கள் எல்லாம் கடை தேர்த்த வேணும், அந்த நோக்கம் உண்டுதான் ஆச்சாரியர்களுக்கு. அந்த ஆத்மாக்களுடைய புண்ணிய பாவங்கள் எல்லாம் விலக்கி எம்பெருமான அடைவதற்கான வழிகள் எல்லாம் உபதேசிக்கிறார் நம்முடைய ஆச்சாரியர்கள். ஆச்சாரியன் முதல்ல என்ன பண்றார், நல்ல நெறிகளையும் ஆச்சாரியங்களும் தான் பின்பற்றார், தான் ஃபாலோ பண்றார். முதல்ல தன் நடத்தை மூலமாக சேதனைகளை திருத்துறார், நல்ல வழக்கங்களை வளர்த்து வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஆச்சாரியார். ஆச்சாரியார் ஸ்டாண்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் இன் ஃபிரண்ட் ஆஃப் எவ்ரி ஒன், அவர் எக்ஸாம்பிள் மாதிரி இருந்து அவரை நம்ம எல்லாம் ஃபாலோ பண்றோம். அதனால கருதி அப்படின்னு அந்த இடத்துல ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்து. குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில சொல்றார், வாழால் அறுத்து சுடினும் மறுத்துவன்பால் மாளா காதல் கொண்ட நோயாளன் போல். அதாவது மருத்துவன் இருக்கான, அதாவது டாக்டர் எப்படி கத்தி கொண்டு சுட்டு பொசுக்கிறானா நம்ம உடம்ப, ஆனா இந்த ஜனங்கள் என்ன பண்ற விழுந்து விழுந்து அந்த டாக்டர் தான் போய் காண்பிக்கிற, அவன் நமக்குள்ள வியாதியை குணப்படுத்தி நம்ம உடம்ப சுவஸ்தமாக்கி விடுவான்னு பரிபூர்ண நம்பிக்கை வாழ்க்கெல்லாம். அதனால நடுவில் வரக்கூடிய துன்பங்கள்லாம் போனா போகுது, இப்ப சுடைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்ப கட் பண்ணச்சு கஷ்டமா இருக்குன்னு போய் பொறுத்துக்கிறா அப்படிங்கிறார் குலசேகராள். அல்பமான உடம்பு, இந்த உடம்புல இருக்கக்கூடிய இளமை கடக்கூடியது, உடம்பே அழியக்கூடியது, தீராத வியாதிகள்லாம் வந்து மேல ஏறி உட்கார்ந்து நம்மளை எல்லாம் கலக்கடிக்க போறது. இப்படிப்பட்ட உடம்புக்கே இவ்வளவு பாடுபாடு பட்டு உடம்ப நல்ல புஷ்டியா வச்சுக்கணும், ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆத்மா இருக்க அனாதி காலங்களாக எவ்வளவு ஜென்மங்களாக பாவங்களையே செஞ்சு சம்சார கடல்ல மூழ்கி தட்டழிச்சுன்னு துடிக்கிறது, அதை கரையேற்றத்துக்கு ஒரு வழியும் பண்ண காணும் அப்படிங்கிறார். தெளிவாளால் அப்படின்னா ஒரு தெளிந்த கத்தி அப்படிங்கலாம். ஒரு புண்ணு இருக்கு, அந்த புண்ணு எடுக்கணும்னா டாக்டர் என்ன பண்றார், முதல்ல நல்ல கத்தி எடுக்கிறார். கத்தி ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும், அதை முதல்ல கிளீன் பண்ணணும், ஸ்டெரிலைஸ் பண்ணி சுத்தியாக இருக்கணும். அப்ப அதை வச்சு நம்ம கட் பண்ண அந்த கட் பண்றது எவ்வளவு கிளீனாக இருக்குமோ அத போல ஞானம்ன்ற கூர்மையான கத்தி கொண்டு கலக்கம் அஜ்ஞானம்ன்ற புண்ணை வெட்டி எடுக்கிற மாதிரி அப்படின்னா. இந்த காரியத்தை ஆச்சாரியர் எப்படி செய்யறனா சர்ஜன் மாதிரி பண்றார். சர்ஜன் என்ன பண்றான், ஒரு நியூரோ சர்ஜனே வச்சுப்போமே, இந்த பிரெயின் சர்ஜரி பண்ணச்சு என்ன பண்ண, எதை எடுக்கணுமோ அதை சூட்சமா எடுக்கணும். இந்த சில்பிலாம் அந்த ஸ்கல்ச்சர் கார் பண்றேன அத மாதிரி அத மைக்ரோஸ்கோபிக்கலா அதுக்குள்ள போய் அதுல இருக்கிறதெல்லாம் வேண்டாததெல்லாம் எடுக்கிறான். அத போல ஆச்சாரியர்கள் என்ன பண்றார், சிஷ்யர்களுடைய கலக்கங்களை மட்டும் எடுக்கிறார், தத்துவங்களையும் உபதேசங்களையும் அப்படியே விட்டுட்டு கன்ஃபியூசிங் பார்ட் இருக்க அதை மட்டும் விளக்கணும். இந்த விதத்துல ஆச்சாரியர்கள்லாம் பிரெயின் சர்ஜன் மாதிரிதான். உயிரும் உடலும் உடலாக ஓங்கி தயிர் வெண்ணெய் தாரணையோடு உண்டான், பயிரில் களைபோல் அசுரரை காய்ந்தான், தன் கையில் வளைபோல் எம் ஆசிரியர் வாக்கு. அகைன் சுவாமி தேசிகன் அமிர்த ரஞ்சனில சாதிக்கிறார். பயிர் அப்படின்னு சொல்றோம், ரைஸ் ஃபீல்டு இருக்கு, கார்ன்ஃபீல்டு இருக்கு, அது மாதிரி தோட்டத்தில் எத்தையும் செடிகள்லாம் இருக்கு, அதுல இருக்க களைகள்லாம் இருக்க, அதையெல்லாம் பிடுங்கி எப்படி தூக்கி எறிவாளோ அத போல பகவான் என்ன பண்றார், அசுரர்களை எல்லாம், அசுரர்கள் யாருன்னா பாகவதர்களுக்கு விரோதிகள், அவர்கள் எல்லாம் அழிச்சானா. அத போல நம்முடைய ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள் எல்லாம் பிரகாசிக்கின்றன. அசுரர்கள்னா வெளியில இருக்கக்கூடிய ராட்சசன் அப்படின்னு நினைச்சுக்க கூடாது, எல்லா மனுஷா உள்ளேயும் அசுர தன்மைன்னு இருக்கு, இந்த ராட்சசன்ற ஃபீலிங் இருக்க அது உள்ளே இருக்கு எல்லாருக்கும். அதையெல்லாம் ஆச்சாரியர்கள் ஒழிக்கிறார்கள். அஞ்ஞானம், கோபம், தாபம், மோகம், இப்படி இருக்கக்கூடியதான ராட்சச விதமான ராட்சச தன்மைகள் இருக்க நமக்கு அதையெல்லாம் எடுக்கிற. அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா மூணு இடையூறு இருக்கு, தடைகள், அதாவது ஹேர்டில்ஸ் ஆர் ஷார்ட் கமிங்ஸ் சொல்றோம், ஐயம், திரிபு, அறியாமை அப்படின்னு மூணு சொல்லுவா. இத வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லிச்ச அப்பிரதிபத்தி, விப்ரதிபத்தி, அந்யதா பிரதிபத்தி அப்படிங்கிற சமஸ்கிருதத்தில். இங்கிலீஷ் சொன்னா ரொம்ப சிம்பிளா மூணு ஐ சொல்லலாம், இன்சர்டிடியூட், இல்யூஷன் அண்ட் இக்னரன்ஸ் அப்படின்னு மூணு ஐ. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல அறியாமை, அதாவது நல்ல சத் விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது பேர் அறியாமைன்னு பேர். அதனால அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும் முதல்ல, இக்னரன்ஸ். ரெண்டாவது விஷயங்களை சரியா தெரிஞ்சுக்கணும், மீதி எல்லாம் பார்த்து மனசு வேவர் ஆகக்கூடாது, அது வந்து ரெண்டாவதா சொல்லக்கூடியது. மூணாவது தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கிற அதுல சந்தேகம் வரக்கூடாது, அதாவது டவுட், அன்சர்டனிட்டி இல்லாம நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மூணாவது. இந்த மூணு சொல்லச்சு தான் இக்னரன்ஸ், இல்யூஷன், இன்சர்டிடியூட். இங்கிலீஷ் சொன்னோம், இதை சொல்லச்சு கோர்ட்ல போச்ச சொல்ல, ட்ரூத், தி ஹோல் ட்ரூத் அண்ட் நத்திங் பட் தி ட்ரூத் அப்படின்னு சொல்றாள். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க இது மூணுத்தையும் விளக்கணும், அப்படி விளக்கிறது தான் இப்படி அறிந்தப்பட்ட ஞானம் இருக்க, அதுதான் வசதியானது. அதான் ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்து அப்படிங்கிறோம், இப்படிப்பட்ட கன்ஃபியூஷன் எல்லாம் எடுத்து செய்யக்கூடியதான ஞானம் அப்படிங்கிறார். பரிதி மதி நயனமுடை, ஏற்கனவே சொன்னோம், பரிதி மதினா சந்திர சூரியங்களை சொல்லக்கூடியது, நயனம் அப்படின்னா கண்கள், பகவானுடைய திருக்கண்கள் இருக்க அது சந்திரன் சூரியன் போல இருக்கு. சந்திர சூரிய உச்ச நேத்ரே அப்படிங்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமம், சந்திர சூரியன்களை கண்களாக கொண்ட அந்த பகவான் அப்படின்னு. சக்ஷு சூரியோ அஜாயத அப்படிங்கிறது உபனிஷத்து, பகவானுடைய கண்கள் இருந்து சூரியன் உண்டானான் அப்படிங்கிறது. சுவாமி தேசிகனும் தபனேன்வக்னி நயனகம் தாமான் அபஜினோது நகாம் தாபனீய ரகசியானாம் சாரக காமாசிகா ஹரிஹி. காமாசிகாஷ்டாரத்தில் சொல்றார், தபன அப்படின்னா சூரியன், இந்து அப்படின்னா சந்திரன், அக்னி அப்படின்னா நெருப்பு, இந்த மூணுத்தையும் கண்களாக கொண்ட நிருசிம்மா அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறார். இந்த ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு சுவாமியே சாதிக்கிறார், விஷம விலோச்சன மீடே வேகவதி புலின கேளி நரசிம்மம் அப்படின்னார். விஷம விலோச்சனம்னா ஒன்னுக்கொன்னு மாறுபட்ட செயல்களுடைய கண்கள், மியூச்சுவலி ஆப்போசிட் எஃபெக்ட். எப்படி மாறுபட்ட செயல்கள்னா, தன்னை அடைஞ்ச பிரபந்தர்கள் இருக்காள, அவள் இடத்துல சந்திரன் போல் குளுமையாக இருப்பானா, பகவத் பாகவத தேசிகள் இருக்காள, அவளிட சூரியனை போலும் அக்னியை போலும் உக்ரமாக இருக்கக்கூடியவன். அப்படி பரிதி மதி நயனமுடை அப்படின்னார். யார் அப்படி இருக்கான்னு கேட்டா, அத்திகிரி பரமன் அடிபணிந்தேனே, அப்படிப்பட்ட பெருமாள் அத்திகிரியில் இருக்கார, அவருடைய திருவடிகளை நான் அடைந்தேன் அப்படின்னார். அப்படிப்பட்ட கண்களையுடைய அத்திகிரி பெருமான் அவனே பரமன் அப்படின்னார். பரமன்ன என்ன அர்த்தம்? பரமன்னால் உயர்ந்தவன், வேறுபட்டவன் அப்படின்னு அர்த்தம். தத்துவத்ரயத்தை சொல்லும் போது சித் அச்சித் ஈஸ்வரன் அப்படின்னு மூணு இருக்கு. இந்த மூணுல இந்த சித் அச்சித்தை விட்டு வேறுபட்டு நிற்கக்கூடியவன் பரமன், அவன் தான் பரபிரம்மம். பரமன்ற பதத்தை ஆழ்வார்கள் பல இடத்துல அருளை செய்திருக்கார்கள். பாற்கடலில் பைய துயின்ற பரமன் அடிபாடி அப்படின்னா திருப்பாவர் ஆண்டாள். பாலாலிலையில் துயில் கொண்ட பரமன் ஆண்டாள் நச்சாது மொழியில ச பிரம்ம ச சிவசேந்திர சோக்ஷர பரமஸ்வராட் அப்படிங்கறது புருஷ சுக்தம். அந்த பரமன்றவன் தான் சிவன், அவனே பிரம்மா, அவனே இந்திரன் அப்படின்னு. கர விசும்பெரி வழி நீ நிலம் இவை மிசை வரணவில் திரல் வழி அழிபொறையாய் நின்ற பரநடிமேல் குருகூர் சடகோபன் சொல் நிறநிறை ஆயிரத்து இவை பத்தும் வீடே. சுவாமி நம்மாழ்வார் முதல் திருவாயமொழி முதல் பதிகத்தின் பலஸ்ருதி பாசுரத்துல சொல்றார். இந்த பத்து பாசுரங்களும் மோட்சமாகிய வீடு இருக்க அதை கொடுக்க கூடியது. அவனுடைய திருவடி தொழுது எழு அப்படின்னு முதல்ல சொன்னார. முதல் பாசுரத்துல அவனுடைய திருவடியை தொழுது எழுதால் மோட்சம் நிச்சயம் என்பதை காட்டுறதுக்கு பரமன் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சாதிச்சார். இந்த இடத்துல பரன் அடிமேல் குருகூர் சடகோபன் சொல் அப்படின்னு, அப்படிப்பட்ட பரமனை நாமும் அடிபணிந்து அவனுடைய திருவடிகளை அடைவதுதான் உயர்ந்த காரியம் அப்படிங்கறத சுவாமி தேசியன் இந்த இடத்துல சாதிச்சார். ஆக இந்த ஒன்பதாவது பாசுரம் சுருதி நினைவு இவை அறியும் துணிவுடையார் தூமொழிகள் பரிதிமதி ஆசிரியர் பாசுரம் சேர்த்து அருக்கணங்கள் கருதி ஒரு தெளிவாளால் கலக்க மறுத்து அத்திகிரி பரிதிமதி நயனமுடை பரமன் அடி பணிந்தேனே அப்படின்னு. இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தம் என்னன்னு கேட்டா வேதங்கள், ஸ்மிருதி, ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள், ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசுக்திகள், உபதேசங்கள் இவையெல்லாம் நல்லா கட்டுந்து அறிஞ்சு உணர்ந்து அதன் மூலமாக வேதாந்தங்களின் உட்பொருளை சரியான முறையில புரிஞ்சுண்டு அந்த ஞானத்தால மனத்துல சந்தேகம், குழப்பம், கலக்கம், கன்ஃபியூஷன் இதெல்லாம் இருக்க இவை எல்லாத்தையும் களைஞ்செறிஞ்சு பேருளானுடைய திருவடிகளை நான் சரணமாக பற்றினேன் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்தது பத்தாவது பாசுரம் திருமகளும் திருவடிவும் என்று ஆரம்பிக்க போனேன. அற்புதமான பாசுரம். அதுல பிரபத்தினுடைய அங்கியான ஆத்ம சமர்ப்பணத்தை சுவாமி சாதிக்கிறார். அதை நாளைக்கு அனுபவிக்கலாம்னு சொல்லி இன்னைய லெக்சர் இதோட முடிச்சுக்கொள்ளும். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.